அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் இடுக்கண்ணில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கண்ணில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 19, தொடக்கம் 23 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இறைவார்த்தையினுடைய ஒரு வல்லமையோடு உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய குடும்பங்களை மீண்டுமாய் கட்டி எழுப்புவதிலும், மீண்டுமாய் இந்த லாக்டவுன் டேஸ் எல்லாம் நிறைவடைந்து சற்று தளர்வுகளோடு கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்திலும் மற்றும் இந்திய தேசத்திலும். மற்ற நாடுகளிலும் கூட தளர்வுகளோடு நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் வெகுவாக உங்களை பாதுகாப்போடு வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆகவே நாம் ஒரு விதமான ஒரு விடுபட்ட நிலைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு விடுதலை அடைந்த ஒரு நிலையை போன்ற ஒரு சூழல். ஆனாலும் நாம் ஆண்டவருக்குள்ளே நம்ம நிறைவான ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. உலகம் திறக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி அநேகர் அந்த உலகத்திற்குள்ளே ஓடி விழுந்து விடுகிற ஒரு வேதனை. ஆனாலும் நாம் உலகத்திலே பயணித்தாலும் உலகத்தை நாம் சாராதவர்களாக பயணிக்க அழைக்கப்படுகிறோம் என்கிற வேத வசனத்தை உள்ளத்திலே தாங்கி இந்த திருப்பலியினுடைய இறை சிந்தனைக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் வந்து இந்த போராட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலும் போராட்டம் இருக்கிறது, எல்லா சூழல்களிலும் போராட்டம் இருக்கிறது. இன்றைக்கி குடும்பத்தோடு நம்ம போராடணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டம், பணி செய்கிற இடத்துல போராட்டம், இப்படி எல்லா போராட்டங்களுக்கு மத்தியிலேயும் தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி பயணிக்கிற நாம் எந்த காரியத்தில் இன்னும் அக்கறையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்மளுடைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிறது. கடவுள் இன்றைக்கி நற்செய்தியில் மிக அழகாக அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், மண்ணுலகில் உங்களுக்கு என்ன செல்வம் சேமித்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும். அப்போ இயேசு சொல்கிறத பார்த்து இன்றைக்கி இந்த இறைவசனத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்க எதையுமே சேர்த்து வைக்க முடியாது. ரோட்டில் நிற்கிற, ரோட்டில் எந்த ஒரு சொத்து சுகமும் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் தான் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களைப் போல தெரிவார்கள். நம்ம எல்லோருமே என்ன செய்கிறோம், வீடு வாசல் நமக்கு என்ன சொத்து எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரே அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு புரிதலில் ஒரு சிறு தடுமாற்றம் வரும். என்ன செய்கிறது, சரி இதை இதை இந்த பகுதியை விட்டுட்டு அடுத்ததை போவோம் அப்படின்னு நம்ம பல நேரத்தில் போயிடுறோம். ஆண்டவர் சொல்கிறது உண்மைதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க அவர் அழுத்தமான ஒரு செய்தியை சொல்லியிருந்தாலும் நம்மளை இன்னும் கொஞ்சம் சிந்திக்க அழைக்கிறார். இந்த செல்வங்களை சேமித்து வைக்கிற ஒரு மனநிலை வந்து நமக்கு இந்த பூமியில் அதிகமாய் வந்துடுது. எல்லாருக்குமே அந்த ஒரு மனநிலை, அதாவது நம்ம அந்த செல்வத்துக்குள்ளே போக 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 அது நம்மை இழுத்து கொள்ளுகிறது. அந்த உலகத்தினுடைய அந்த பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, பொருள் முதல்வாதம், இந்த பொருள் தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு மனநிலை. அதைத்தான் இந்த ஆண்டவருடைய கருத்தியல் வந்து அதை நமக்கு மறுத்து பேசுகிறார். இந்த பொருள் முதல்வாதம் என்பது இல்லைப்பா, இது கடவுளை சார்ந்த ஒரு காரியம்தான் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு பகுதியாக இதை நம்ம பார்க்குறோம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் நான் பிரதரா படிக்கிறப்போ, அப்போது அவங்க வீட்டில் அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருந்த வாக்கில் அவங்க பீரோவை திறந்து காட்டுறாங்க. பீரோவை திறந்து காட்டினா எனக்கு ஒன்றுமே புரியல, எடுக்கிற அந்தம்மா பீரோவை காட்டுறாங்க அப்படின்னு, லுக் இன்டு மை பீரோ அப்படின்னாங்க. அதுன்னு பார்த்தேன், ஒரே புடவையாக இருந்துச்சு. அது ஒரு 6 அடி பீரோ, அது ஒரு பீரோ பூரா புடவை தான். நான் அப்புறம் தான் உத்து பார்த்தேன். அவங்க அப்புறம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இதெல்லாம் வாயல் புடவை, இதெல்லாம் காட்டன் புடவை, இதெல்லாம் பட்டு புடவை, கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே புடவை இருக்கும் அந்த பீரோ ஃபுல்லாக. வேறு எதுவும் பொருள் இல்லை. நான் ரொம்ப அப்புறம் என்ன எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்கிட்டேருந்து அப்படின்னு. அப்புறம் புரிஞ்சிருச்சு, ஒரு பெருமைக்காக காட்டுறாங்க அப்படின்னு. நான் கேட்டேன், இவ்வளோ புடவை வச்சுருக்கிறீங்களே, ஒரு நாளைக்கு ஒரு புடவை கட்டினாலும் நீங்கள் 365 நாள் தான் வருஷத்தில், ஒரு வருஷத்தில் கட்டியே முடிக்க முடியாது போல இருக்கே, இவ்வளோ புடவை இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவங்களுக்கு ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சியின் சிரிப்பு. ஏன்னா நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம் அவங்களுடைய அந்த இதை, வெல்த்தை. உடனே அவங்க அஹஹான்னு சிரிச்சுட்டு அந்த சகோதரி வந்து சொல்கிறாங்க, நிறைய புடவை வேலைக்காரிக்கு கொடுத்துட்டேன். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், கொடுத்துந்தான் இவ்வளோ வச்சுருக்கிறியா, நாசமாக போவோம் அப்படின்னு. வேற என்ன, அந்த அது அது நம்மளை நாசத்துக்கு தானே கூட்டிகிட்டு போகுது. பாருங்கள், இது இந்த உண்மை உணராமல் ஒரு ஒரு விசுவாசியாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய விசுவாசத்தினுடைய தன்மையும் வாழ்வியல் தன்மையும் வேறுபட்டு இருக்கிற. ஆனால் அவங்க கடவுளை கும்பிட்றதா அவங்க ஒரு பக்தியாளராக காட்டுறாங்க, இங்கிட்டு வந்து உலகத்துக்குள்ளே இருப்பாங்க. இதைத்தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறோம். இப்படிப்பட்ட சிந்தனையை கடவுள் ஏன் இந்த நற்செய்தியில் வைக்கிறாருன்னா, இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், அப்போ கடவுள் எதை வந்து கண்தான் உடலுக்கு விளக்கு, நீ வந்து இதெல்லாம் பற்றி யோசிக்காத அப்படின்னா எதை பற்றி யோசிக்க சொல்கிறார். அடுத்த பகுதி நம்ம அப்படி தானே யோசிப்போம், இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு பெருசுப்படுத்தாத, இதுக்குள்ளே போய் நீ விழுந்துடாதன்னு சொல்கிறாருன்னா அப்போ என்னத்தை நம்ம செய்யணும்னு சொல்கிறார். இப்போ அதை நம்ம பார்க்குறப்ப தான் முதல் வாசகம், நமக்கு பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாம் ஓட்டாண்டியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லலை. ஒரு சில ஊழியர்கள் பிரசங்கம் வைக்கிறப்போ இதுபடி தான் சொல்கிறாங்க, ஆண்டவருடைய இல்லம் வெறுமையாக இருக்கிறது, ஆண்டவருடைய இல்லம் வெறுமையாக இருக்கிறது, காதில் கையில் போட்டிருக்கிறதெல்லாம் போடு, ஆண்டவர் அப்படியே கழட்டி எடுத்துடுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் ஏமாந்து போனீங்கன்னா அது உங்களுடைய பாடு. நான் கடவுள் திருச்சபையை கட்டுறதுக்காக இப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லலை. தேவை இருக்குதா, கண்டிப்பாக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், கொடுங்க. ஆனால் இப்படியெல்லாம் கேட்டு உங்களை ஏமாற்றுகிற, நம்மளை ஏமாற்றுகிறவர்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் ஒரு இடத்துல நான் இருந்தப்போ சந்தா வசூல் பண்ணுறதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எங்களுடைய பங்கு தலங்கள்லாம் சந்தா வசூல் பண்ணுவோம். எங்களுடைய குருக்களை நாங்கள் குறையோடு இருக்கிற ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம வந்து பெருசுப்படுத்தலை. ஆனால் அநேக குருக்கள் எங்களுடைய பங்கு தலங்களில், ஒவ்வொரு டயசிஸ்ன்னு சொல்லுவோம், அதில் நிறைய பங்குகள் உண்டு. இன்றைக்கு வரைக்கும் நான் பெருமையோடு சொல்வேன், அதை உறுதியாய் சொல்வேன், ஒரு சிலரை தவிர மற்ற குருக்கள் யாருமே இந்த காசு பிடுங்கிறதுல, மக்கள்கிட்டேருந்து அந்த காசு வாங்கிறதுல அவங்க கடினமாக இருந்ததே கிடையாது. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், தாய் திருவை அப்படிங்கிற வார்த்தையை நிறைய குருக்கள் செயல்படுத்துவதை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க போய் மல்லு கட்டி நீ இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு, அதான் ஒரு சிலர்னு ஒரு ஓரமாக வச்சுட்டோம் ஒரு கூட்டத்தை, அவங்கள இல்லாமல் சொல்கிறேன். மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரீஸ்ட் கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, ஒரு ஐம்பது ரூபா தான் கொடுப்பாங்க கோயிலுக்கு காணிக்க, அது வாங்கிப்பாங்க. அப்படி தான் இருக்கிறோம் நிறைய பேர். ஒரு இடத்துல நான் இருந்தப்போ ஒரு சகோதரி வந்து 5 ரூபா கொடுத்தாங்க, 5 ரூபா மாத இது, அதுதான் சந்தா, மாத சந்தா 30 நாளைக்கு அவங்க கொடுக்குற சந்தா 5 ரூபா. அந்த சமயத்தில் இது சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு டீ விலை 6 ரூபா, ஒரு டீயினுடைய விலை, டீ குடிக்கிறோம்ல அந்த டீயோட விலை 6 ரூபா எங்கள் தமிழகத்தில். அப்போ நான் கேட்டேன், ஏம்பா உங்ககிட்ட சூசைபர் நிற்கிறாரு கோயிலில், எங்கிட்ட மாதா நிற்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் மாதத்தில் உங்கள் பங்குக்கு ஒரு நாள் ஒரு வேலை ஒரு டீ வாங்கலான்னா அதுக்கு கூட உங்கள் காசு பத்தலை, 1 ரூபா கம்மியாக இருக்குது, அதுக்கே 4 ரூபா போட வேண்டியிருக்குது. அப்போது ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர்த்துக்கும் மாதாவுக்கும் சூசைபருக்கும் பிரித்து கொடுக்கலான்னா அதுக்கே உங்கள்கிட்ட 1 ரூபா, உங்கள் காசில் 1 ரூபா பத்தாமல் இருக்குதே, இது உங்களுக்கு சரியாக படுதான்னு கேட்டேன். அதெல்லாம் போதும் சாமி, ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்றுப்பார் அப்படின்னாங்க. சரி ஏற்றுப்பாருன்னா ரைட்டு, ஓகே. பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் அப்படியாக இருக்கிறாங்க. இது காசு பணத்துக்காக நம்ம பேசலை. இன்றைக்கி நான் எதை பேச வரேன் அப்படின்னா, இன்றைக்கி இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க இன்னொரு பக்கமாக நம்ம திரும்பி பார்க்கணும். பொருள் தான் நம்மளுடைய வாழ்வினுடைய அச்சாரம் அப்படின்னு பார்த்து கொண்டு இல்லாமல், இந்த திருஅவை, நம் சார்ந்திருக்கிற திருஅவை குறித்த ஒரு கவலை, திருஅவை குறித்து. இன்றைக்கி பவுலடியார் பாருங்கள், உலக சார்ந்த முறையில் பெருமை அடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன், அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அதனுடைய முதல் பகுதி எப்படி எழுதியிருக்காங்க, எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாக இருந்தது. அன்றாட சுமை அந்த பகுதியில் தான் வருது, 2வது போர்ஷனில். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றி அவருடைய கவலையெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை வைக்கிறாரு, திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாக இருக்கின்றது, யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா. அப்போ பாருங்கள், இந்த பவுலடியாருடைய ஒரு ஏக்கம். இப்போ அவர் போய் ஒவ்வொரு ஊருக்காக போனார், கொரிந்துக்கு போனார், கொலோசியர்கிட்ட போனார், திமோத்தியர்கள்ட்ட போனார், இப்படி ஒவ்வொரு இடமா போனார்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும் அவருடைய பயணம்லாம் எப்படின்னு. அப்போ அவர் ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு திருச்சபையை உண்டாக்கிட்டு வந்தார். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் போனவோ ஒவ்வொரு திருச்சபையும் வேறு வேறு திருச்சபையாய் மாற முடியுமா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வெளிப்பட்ட திருஅவை, அது வெவ்வேறு தலங்களிலே வெவ்வேறு விதமான வாழ்வியல் சூழலோடு இருந்தாலும் அது ஒரே திருவையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட்டோம். இன்றைக்கி அதனால தான் அவர் போராடுறார், அவர் அந்த திருச்சபைகளுக்காக அவர் வேதனைப்படுறார். ஏன் இப்படி சண்டை போடுறீங்க, ஏன் இப்படி பிளவுபட்ட மனநிலை, ஏன் வந்து குறைபட்டு கொள்கிறீங்க? அப்போ அந்த திருச்சபைகளில் அவர் பார்த்த ஒரு வழி நிறைந்த ஒரு சூழலை அவர் உள்ளத்தில் தாங்கி தான் அவர் இந்த வேதனைகளெல்லாம் சொல்கிறார். பெருமை பாராட்டுறேன், எதில் பெருமை பாராட்டுறேன் பாருங்கள், அதில் சொல்கிறார் பாருங்கள், நீ எப்ரேனா நானும் எப்ரேன், நீ இஸ்ரேலனா நானும் இஸ்ரேல், நீ ஆபிரகாமின் வழிபரபா நானும் ஆபிரகாமின் வழி, எல்லா பக்கத்துலேயும். இப்போ இன்றைக்கி நம்மளும் அதை சொல்லிக்கலாம், நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எதில் என்னுடைய பெருமை இருக்குது, நான் மதியீனனாக பேசுகிறேன், நான் எல்லாரையும் விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன், பலமுறை சிறையில் அடைபட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், சாவின் வாயிலில் பலமுறை நின்றேன், 5 முறை யூதர்களை நீ சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள், 3 முறை தடியால் அடிக்கப்பட்டேன். பாருங்க, தான் பட்ட தனிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறார். அப்போ ஒரு திருஅவையை கட்டி எழுப்ப நான் என்னை இழந்திருக்கிறேன், திருஅவையை கட்டி எழுப்ப நான் என்ன செய்திருக்கிறேன், என்னால் முடிந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன், இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன். அப்போது பாருங்கள், அவருடைய அந்த திருஅவையை கட்டி எழுப்ப அவர் பட்ட பாடுகளினுடைய விதம் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். அவர் பட்டார், அவருக்கு துன்பப்பட்டார், இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், ஸ்தேவான் கல்லால் எரியப்பட்டார், ராயப்பர் தலைகளாக அறையப்பட்டார், எல்லாம் பட்டாங்க. இன்றைக்கி நாம் யோசிக்க வேண்டியது, நான் சார்ந்திருக்கிற திரு அவைக்கு என்ன செய்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், மத்தேயு செல்வத்தினுடைய நிலையை பற்றி சொல்லுது பைபிள், மத்தேயு 19:24 மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன். மீண்டும் உங்களுக்குனா முதல்ல ஒரு தடவை சொல்லிட்டாரு, ரெண்டாவது தடவை திருப்பி சொல்கிறார். நீ கேளு, கேட்காம விட்டுருந்தீங்கன்னா திருப்பி கேளு. செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. அப்போ செல்வர்னா யார்? செல்வத்தை தன்னுடைய அதிகப்படியான ஒரு காரியமாக பிடிச்சு வச்சுருக்கிறவங்க, அப்போ ஏதோ ஒன்றை மறந்துருக்கிறவங்க, அவங்க தான் செல்வர்கள். செல்வர்கள்ங்கிறவங்க செல்வத்தின் மீது அக்கறை கொண்டு செல்வத்தின் மீது தங்களுடைய எண்ணத்தை வச்சுட்டு வேறு எதையோ மறந்தவங்க. அந்த வேறு எது? அதுதான் அந்த திருஅவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரையாட்சின்னு பைபிள் சொல்லுது. இப்போ பாருங்கள், யோபு 27:19 படுக்கைக்கு போகின்றனர் பணக்காரராய், ஆனால் இனி அவ்வாறு இராது, கண் திறந்து பார்க்கின்றனர் செல்வம் காணாமல் போயிற்று. இந்த நாட்டிலலாம் நம்ம ஊரில் வெள்ளம் வந்துச்சு. அப்போது பணக்காரங்க ஏழையெல்லாம் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படகுல அந்த லைஃப் சேவிங் போட்ஸில் வந்து யாராவது ஒரு ரெண்டு பிரெட்டு கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கி நின்ற அந்த சூழல்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கொரோனாவினுடைய காலத்தில் சாதாரண ஒரு மனுஷனும் அப்படி தான் போய் புதைச்சாங்க, பல கோடியில் இருக்கிறவனையும் அப்படி தான் போய் புதைச்சாங்க, எரிச்சாங்க. இன்ஃபேக்ட் பாருங்கள், வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியல, ரோட்டில் போட்டு உறவுகள் எல்லாம் அங்கேயே நின்று சம்பிரதாயங்களை செஞ்சு கொண்டு போய் அப்படியே பாருங்கள். இதுதான் நம்மளுடைய நிலை. அப்போது அவர் யோபு மிக அழகாக சொல்கிறார் பாருங்களேன், செல்வம் காணாமல் போயிட்டு. உசையா 12:8 எப்ராயீம் நான் பணக்காரனாகிவிட்டேன், எனக்கென்று செல்வம் சேர்த்து கொண்டேன் என்கிறான். ஆனால் அவனது செல்வம் எல்லாம் சேர்ந்தும் கூட அவனது தீச்செயலின் பழியை அகற்றாது. அவன்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான செல்வம் எல்லாம் சேர்ந்து கூட அவன்கிட்ட இருக்கிற ஒரு தீமையை அது அகற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவன் நல்லவனாக மாற முடியுமா? முடியவே முடியாது. அந்த ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நிறையா சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்போ கடவுளுடைய முன்னிலையில் செல்வம் என்பது எது? அப்போ கடவுள் பார்வையில் செல்வம்னா என்ன? லூக்கா 12 நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய பணக்காரன் அவன் சொல்கிறான், என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திரு என்று சொல்வேன். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ 21 இறைவசனம் வருது பாருங்க, கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. அப்போ கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய், அப்போ கடவுள் முன்னிலையில் செல்வம்னா என்ன? அப்போ தான் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி நமக்கு திரு அவைகள் அப்படின்னு நம்ம சர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையை புரிதலாக வச்சுக்கொள்ளலாம். சர்ச் இப்போ நாம் ஒவ்வொரு சர்ச்சை சார்ந்துருக்கிறோம். ஒவ்வொரு திரு அவை, குடும்பம் என்பது ஒரு குட்டி திரு அவை. அப்புறம் அதை தாண்டி நம்ம போனோம்னா பங்கு என்பது நம்மளுடைய குட்டி திரு அவை. இப்போ பங்கு நம்மளுடைய கத்தோலிக்க சமூகத்தில் நம்ம பங்குன்னு சொல்லுவோம், ஒரு பாரிஷ் சர்ச். இதே வேறு சபைகள் குட்டி குட்டி திருவைகளாக கிதியோன் சர்ச்சு, அந்த சர்ச்சு, ரிசரக்டட் சர்ச், அப்படி நிறைய சர்ச்சஸ் வந்து ஆழம் விழுது போல் நம்மளுடைய தேசத்தை நிரப்பியிருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கான ஒரு அடையாளம், நல்ல ஒரு அடையாளம். இன்றைக்கி நம்ம எந்த திருவையில் இருந்தாலும் நம்மளுடைய திருவையை நாம் வளர்க்கறதுக்கு என்ன செய்கிறோம்? ஆண்டவர் இன்றைக்கி அதுதான் வந்து இன்றைக்கி யோசிக்க அழைக்கிறார். நான் இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த திரு அவையை நான் வளர்த்து எடுக்க அல்லது அதுக்கு ஏதாவது ஒன்று செய்ய நான் முயற்சி செய்கிறேன். நான் ஒரு மதத்தை குறித்து பேசி கொண்டிருந்தபோது அந்த மதம் சார்ந்த ஒரு செயலை வந்து அங்கே இருந்தவங்க பெருமையாக பேசினாங்க. அந்த மதத்தில் ஒரு பிச்சைக்காரனை கூட பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னார். ஏன் அப்படின்னா அந்த மதத்தை சார்ந்தவங்க விடமாட்டாங்க. உடனே அவரை, அப்படி யாராவது ஒருத்தர் தன் நிலை தாழ்ந்து போகிறாருன்னா உடனே அவரை தூக்கி கொண்டு போய் வச்சு அவருக்கு செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு வேலையெல்லாம் வாங்கி உடனே என்ன செஞ்சுருவாங்க, அவரை செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். மிகவும் அருமையான ஒரு ஒரு செயல் அது. ஒரு அட்லீஸ்ட் அவங்க வாழக்கூடிய அந்த அந்த திருவை போன்ற அந்த சமூகத்தை அவங்க ஒரு நாளும் கீழே விழுவிடலை. அந்த சமூகத்தினருடைய எண்ணம் என்ன? நான் இருப்பது போல் அந்த அயலானும் மாறணும், அவனுக்கும் அந்த வாழ்வு கிடைக்கணுங்கிற உள்ளம். இன்றைக்கி இந்த திரு அவையில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா? இன்றைக்கி திரு அவைகளை கட்டி எழுப்பணும் அப்படின்னா இன்றைக்கி ஆலயத்தை கட்டி எழுப்புறதில்லை, கோயிலை கட்டி எழுப்புறது, வானலாவிய கோபுரங்களை கட்டி எழுப்புவது அல்ல. மாறாக இந்த நிலைகள் எல்லாம் மாறி போகும்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். லூக்கா 21 கோவிலை பற்றி சிலர் பேசி கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசி கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அது நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது. ஆனாலும் நாம் உணர மறுக்கிறோம். எது? எந்த திருவையை, இறையாட்சியை கடவுள் கட்டி எழுப்ப நம்மை அழைத்திருக்கிறார்? அப்போ நான் நின்று கொண்டிருக்கிற திருவையில் நான் எப்படிப்பட்ட ஒரு பயனாளியாக இருக்கிறேன், பயனை பெறுகிறவனாக இருக்கிறேன், எப்படிப்பட்ட நிலையிலே நான் பயனை கொடுக்கிறவனாக இருக்கிறேன், நம்ம யோசித்து பார்க்கணும் பாருங்களேன். இப்போ ஆண்டவர் நம்மளை சிந்திக்க அழைக்கிறார். அப்போ இந்த கோவிலெல்லாம் இடிக்கப்படுகிற ஒரு நிலை, இடிந்து போக போகிற ஒரு நிலையில் தான் இருக்கிற. அப்போ இடிக்க முடியாத ஒரு சூழல், இடிக்க முடியாத ஒரு நிலையில் எது இருக்குதுன்னா, ஆண்டவர் கட்ட விரும்பிய அந்த இறையாட்சி சமூகம், அதை யாரால் இடிக்க முடியாது. அதை தான் ஆண்டவர் விரும்பினார். லூக்கா நற்செய்தி 13:19, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும், ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார், அது வளர்ந்து மரமாயிற்று, வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின. இப்போது ஒரு ஒரு கற்பனைக்குள்ளே போவோமே, ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் நிறைய குருவிகள் வந்து கூடு கட்டுது. இப்போது ஒரு குருவி கூடு கட்டுற மாதிரியே இன்னொரு குருவி கூடு கட்டுமா? ஒரு குருவியினுடைய கூடு வித்தியாசமாக இருக்கும், இன்னொரு குருவியினுடைய கூடு வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு குருவியும் அதனுடைய அறிவுக்கு ஏற்ப, அது கடவுள் கொடுத்துக்கிற திட்டத்திற்கு ஏற்ப அது தன்னுடைய செயலை செய்கிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோன்னா, என்னையை போல் நீ இல்லை என்று சொல்லித்தானே நாம் ஒவ்வொரு திருச்சபைகளையும் சாடி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி இப்போ ஆண்டவருடைய இறையாட்சி காரியத்தை கட்டி எழுப்ப அழைக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒருவரை ஒருவர் சாடக்கூடிய அல்லது வாயை திறந்து கூட பேசாத நிலையை பார்க்குறோம். என் திருச்சபை அட்டாக் பண்ணப்படலை, பாதிக்கப்படலை. அந்த திருச்சபை அது யாருடைய திருச்சபையோ எனக்கு என்ன, அது திருச்சபையே கிடையாது என்னுடைய பார்வையில் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஒன்று வாய் மூடி நம்ம என்ன செய்கிறோம், அமைதியாக இருந்து விடுகிறோம். அது அதை விட, எல்லா அராஜகத்தை விட இது ஒரு பெரிய அராஜகம், அமைதியாக இருப்பு, அதாவது இக்னோரிங் ஒன் செல்ஃப் அப்படின்வாங்க. அப்போ நம்மை சுற்றி செயல்பட்டு கொடுக்குற இயேசுவை சார்ந்த, இயேசுவுக்காக உழைக்கிற பவுலடியாரை போன்ற பல நிலைகளிலே உழைக்கிற பிள்ளைகளை எல்லாம் நாம் மறந்து கிடக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்போ நாம் ஒரு திருவையை சார்ந்து இருக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னா, அந்த திருவைக்குள்ளே நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீங்க? இந்த சந்தா வசூல் பண்ணுறதுக்கு பங்கு தலங்களில் வீடு வீடாக ஏறி இறங்கிறதுக்கு ஒரு ஒருத்தர் வச்சுருப்போனாங்க. ஒரு சில வீடுகளில் அந்த 10 ரூபா, அந்த 20 ரூபா, இல்லை அந்த 50 ரூபா, அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அவங்க 10 தடவை அவங்கள போயிட்டு வா சொல்லுவாங்க. போயிட்டு அப்புறமா வாங்க, என்ன நீங்கள் காலையிலே வந்திருக்கிறீங்க? அது ரொம்ப பெரிய, அந்த வசூல் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். என் தகப்பனார் அந்த பணியை செய்து கொண்டிருந்தார், இந்த வீடு வீடாக போய் வசூல் பண்ணுறது. லாபத்துக்கெல்லாம் இல்லை, காசு கிடையாது, அது பங்குக்கு செய்கிற ஒரு ஊழியமாக அவர் செய்து கொண்டிருந்தார். அப்போ எங்களுக்கு தெரியும், அவர் சில பேர் திட்டுறதை வந்து சொல்லுவார், இப்படிலாம் இன்றைக்கி அவங்க இப்படி திட்டுனாங்க அப்படி சொல்லுவார். ஆனாலும் இந்த ஏழைகள் எல்லாம் ஓடி வந்து வீட்டில் காசு கொடுக்குறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஐயா கொஞ்சம் எல்லாம் தாமதமாக போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. பாருங்கள் இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலை. இன்றைக்கி அந்த ஒரு 50 ரூபாயை நம்ம கொடுக்கறதுக்கு பல பேருக்கு அந்த புஸ்தத்தில் பின்னாடி போட்டிருப்போம், வசூல் பண்ணுற சந்தா கொடுக்கறதுக்கான ரிசிப், அந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். உங்களுடைய சந்தா புத்தகத்தை எடுத்து பாருங்களேன், எத்தனை பேர் அந்த சந்தாவை நம்ம கொடுக்குறோம். அட்லீஸ்ட் ஒரு மெயின்டெனன்ஸுக்கு தான் அது. நீங்கள் கொடுக்குற காசில் சாமியார் ஒன்றும் இன்னும் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டு போக முடியாது. இந்த பங்குக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், ஃபேன் ஓடணும், நம்ம போய் உட்காந்தோம்னா எல்லா ஃபேனும் ஓடணும், ஒரு ஃபேன் அங்கே ஓடலைன்னா கூட அந்த ஃபேனை போடு அப்படின்னு நம்ம டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பணம் கொடுப்பது என்பது ஒரு விஷயந்தான். அந்த பங்கில் ஒரு உளமாற நம்ம பங்கெடுத்து செயல்படுகிறோமா? அந்த பங்கு தந்தை போய் பார்த்து, ஃபாதர் இது இப்படி செய்யலாம், நான் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறோம், எத்தனை பேர் அந்த பங்கில் நம்ம இணைந்து செயல்படுகிறோம்? நீங்கள் சிந்திக்கணும். நீங்கள் அந்த திருவையில் இருக்கிறீங்கன்னா, அந்த திருவையை கட்டி எழுப்ப நீங்கள் மருத்துவராக இருக்கலாம், அல்லது ஒரு வக்கீலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு இசைக்கலைஞராக இருக்கலாம், நீங்கள் எந்த தளத்தில் வேணாலும், ஏன் அந்த பங்கில் வந்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய முடியாது? நம்ம எல்லோருமே நம்ம வேலை என்ன, நம்ம கோயிலுக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், வந்துடணும் அப்படின்னு. ஆராதனை என்பது வெறுமையே ஆராதனையாக இருந்துவிட்டால் ஆண்டவருக்கு அது பிடித்தமான காரியம் அல்ல. ஆண்டவர் ஆராதிப்பதை தவறென்று சொல்லலை, ஆனால் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டு நீ அமைதியாய் போனால், யோசித்து பாருங்கள். நாங்கள் வழியைத்தான் சொல்லுகிறோம், எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். லூக்கா நற்செய்தியில் 4:43 ஆண்டவருடைய வார்த்தை, அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இயேசு போய் இறையாட்சியை குறித்து பேசுகிறார். அப்போனா என்ன, எல்லோருடைய உள்ளங்களையும் தூண்டி எழுப்பி எல்லோரும் அவரவர் வாழக்கூடிய சமூகத்தை ஒரு கடுகு விதைக்கு ஒப்பான ஒரு இறையாட்சியின் சமூகமாக மாற்றுங்க. என்னை மாதிரி அவன் இருக்கணும், அவனை மாதிரி இவன் இருக்கணும் அப்படி இல்லை. எல்லாரும் பிரிவுபட்டு கிடந்தாலும் நீங்கள் ஒன்றுபட்டு வாழ முயற்சியுங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் கரம் கொடுங்க. அப்போ அங்கே அந்த இடத்துல என்ன நடக்கும், ஒரு பறவை இன்னொரு பறவையை கொத்தி விரட்டுறதில்லை, எல்லாமே அது உள்ளே வந்து மாலை வேலையானதும் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஒற்றுமையோடு தங்குறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. இதுதான் இரையாற்றியினுடைய ஒரு விழுமியமாக ஆண்டவர் பார்க்கிறார். லூக்கா 6:20 சொல்கிறாரு, இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கே உரியது. ஏழைகளே, இதை பார்க்குற போது நம்ம முதல் வரியை விட்டுருவோம், இயேசு சீடர்களை பார்த்து ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, அப்போ சீடர்களை பார்த்து சொல்கிறாருன்னா யூ ஆர் த ஒன். அப்போ அவங்களுக்கு என்ன அட்ரஸ் பண்ணுறாரு, ஏழைகளே. அப்போ ஏழைகளேன்னு சொல்லி சீடர்களை சொல்கிறாருன்னா வாட் இஸ் த, அது என்ன அர்த்தம் பெறுகிறது, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவோட இறையாட்சியை கட்டுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டில் சொத்து சுகம்லாம் இருக்குது. இன்றைக்கி வலையை தூக்கிக்கிட்டு போனாங்கன்னா, வலையை போட்டாங்கன்னா வரக்கூடிய மீன்கள் அவங்களுக்கு சொத்து. ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவின் பின்னாடி நிற்கிறாங்க. அப்போ ஏழைகளே என்று சொல்லுகிற வார்த்தை சோறு தண்ணி இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறவனை பற்றி சொல்லலை. ஏழைகள்ங்கிற கான்டெக்ஸ்ட் வந்து இங்கே வேறுபடுகிறது. அப்போ ஏழைகள் அப்படின்னா ஆண்டவருடைய இறையரசுக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, யாரெல்லாம் இறங்கி வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் ஏழைகள், அவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்களுக்கு இறையாட்சி உரியது. ஏன்னா அவங்க இறையாட்சி தளத்தை தான் அமைக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், இவர்கள் தங்களை ஏழையாக்கி கொண்டவர்கள், நாம் நம்மளை இந்த கான்டெக்ஸ்டில் ஏழையாக்கி கொண்டு இருக்கிறோமா, அல்லது நமக்கு என்ன, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, சாமியாட்ட காசை தூக்கி போட்டோம், அவர் எதாவது பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறோமா, அல்லது சில கடினமான வார்த்தைகளை பேசி குருக்களை, அந்த பணியை செய்கிற குருக்களை, கன்னியர்களை, அங்கே பணி செய்கிற ஊழியர்களை காயப்படுத்துகிறோமா, அல்லது அந்த இடத்துல நான் இறங்கி நின்று ஏதாவது செய்வேன் என்று நாம் முயற்சிக்கிறோமா? மத்தேயு 6:24 சொல்லுது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, இரு தலைவர்கள் யார், செல்வத்துக்கும் கடவுளுக்கும் நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது. லூக்கா 16:13 அது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:24 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. வார்த்தை செல்வத்தெல்லாம் நம்ம வேறு மாதிரியெல்லாம் சொல்ல, இது எக்ஸாக்ட்லி வேர்ல்ட்லி வெல்த், பணம். இன்றைக்கி நிறைய பேர் அதுக்குள்ளே நின்று கொண்டு இருக்கிறதுனால தான் ஆசீர்வாதமான இறையாட்சி தளத்துக்குள்ளே வந்து அவங்களால் நின்று செயல்பட முடியல. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து யோசித்து பாருங்கள், உங்கள் குடும்பம் இறையாட்சியை கட்டுகிற ஒரு ஒரு தளத்தில் நிற்கிறதா, ஏதாவது ஒரு முயற்சி. நாங்கள் பங்கு தளத்தில் இளையோர்களெல்லாம் கூப்பிடுவோம், இளைஞர்கள்லாம் வாங்க அப்படின்னு. பெற்றோர்கள் அனுப்ப மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. என் பிள்ளை வந்தால் அது கெட்டு போயிடும், என் பிள்ளை வந்தால் அது வீணாக போயிடும், என் பிள்ளைக்கெல்லாம் வெளியிலலாம் அனுப்புறதில்லைன்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்புறதில்லை, தாங்களும் உள்ளே வரதில்லை, தாங்கள் மற்றவர்களை குறித்த கவலை இல்லை. திருப்பலிக்கு வருகிறோம், திருப்பலி முடிந்த உடனே கொடுக்கப்படுகிற அழைப்பு என்னென்னா, நம்ம கொஞ்ச நேரம் இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு போகணும் அப்படிங்கிறது. எதுக்காக இந்த அழைப்பு அப்படின்னா, அங்கே ஏழைகள் இருப்பாங்க, வறியவர்கள் வருவாங்க, சொல்ல முடியாத ஒரு வேதனையோடு வந்திருக்கிறவங்க இருப்பாங்க. நாம் அந்த இடத்துலையாவது அவர்களை சந்தித்துட்டு செல்லணும். அப்படிப்பட்ட சூழலை அந்த வழிபாடு நமக்கு உருவாக்கி கொடுக்குற. அதுதான் நான் ஒரு கதை ஒன்று சொல்லுவது வழக்கம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் புதுசாக ஒரு பங்குக்கு போனாராம். பங்குக்கு போகிறப்போ எனக்கு யாருமே தெரியாது, அங்கே போய் நான் என்ன செய்கிறேன்னு தெரியலன்னு குழம்பி போனவர். அவர் நினச்சிக்கிட்டார், அங்கே பங்கில் நம்ம கிறிஸ்தவங்க இருப்பாங்க, எல்லோரும் நம்மளை கேட்பாங்க யாருன்னு, அப்போ நம்ம சொல்லி நம்ம உதவிக்க தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு போனார். முதல் வாரம் போனார், கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தார், ஒரு பயிலையும் காணோம், எல்லாம் மறந்துட்டான். சரி, அடுத்த வாரமாவது நம்மளை யாருன்னு கேட்பாங்கன்னு போனார். அடுத்த வாரமும் யாரும் அவரை ஒருத்தரும் கேட்கல, எல்லாரும் அவங்கவுங்க வேகமாக போயிட்டாங்களே. சாமியார்கிட்ட போய் கேட்கலான்னு சாமியாரை போய் கதவை தட்டினா குருவானவர் சொல்கிறார், ஒரு மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் அடுத்த மாதம் வாங்க அப்படிங்கிறார். அப்போது எவ்ரி திங் ஃபார்மல். அப்போ அவர் என்ன செய்தார், ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது ஒரு கொடையை கொண்டுட்டு போயிட்டாரான். கொடையை கொண்டுட்டு போய் சாமியார் பூச வச்சுக்கிட்டே இருந்தார். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்துனார், இவர் கொடையை எடுத்துட்டார். அவர் வானு உயர்த்தி, இவர் தலைக்கு மேலே உயர்த்தி கொடையை பிடிச்சிட்டார். உடனே நட்கருணை, அடு நடு பூசை பாருங்களேன், நட்கருணை தெரியாமல் இவன் கொடையை பிடிக்கிறானோனையுமே எல்லாருமே லூசு போயிலா, யார் யா நீனு அப்படி இப்படின்னு எல்லாரும் குடைய முடக்கு ஒரு சலனம் அந்த இடத்துல. உடனே சாமியார் அங்கேருந்து பார்த்துட்டு அப்புறம் பூசையை அப்படியே நிப்பாட்டிட்டு, என்ன என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்ட்டு இறங்கி வந்து, என்னையா வேணும் உனக்கு, ஹூ ஆர் யூ? அப்போ தான் கேட்டாங்க, நீங்கள் யார், உனக்கு என்ன வேணும்னு. இதைத்தான் கேட்பீங்கன்னு நானும் ஒரு மூணு வாரமாக வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பயம் கேட்கல. இப்போ தான் கேட்குறீங்க நீங்கள், நீங்கள் கேட்பீங்கன்னு தான் குடைய பிடிச்சேன். அப்போ தான் அந்த சமூகத்துக்கு, அந்த இரையாட்சி சமூகத்துக்கு விளங்கிச்சு எது பலி. சரி, நம்ம ஒரு அயலான் வந்திருக்கிறார், அந்த அவர் யார் என்று கூட அறிந்து கொள்ள விரும்பாத ஒரு சமூகம். இன்றைக்கி அப்படிப்பட்ட சமூகம் தான் இன்றைக்கி நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். மீண்டுமாய் பிசாசு அதுதான் உருவாக்குது, குடும்பங்களை சிதைக்குது. கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை, எல்லாத்தையும் உடைச்சாச்சு. சின்ன குடும்பத்தை உடைச்சாச்சு, அதுக்கப்புறம் அவங்க எங்கே கோயிலுக்கு போக போகிறாங்க? அதான் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறோமே, பிரிஞ்சிட்டாங்கனாக்கா கோயிலுக்கெல்லாம் வர தேவையில்லை, அவங்கெல்லாம் விளக்கப்பட்டவங்க. கல்யாணம் வேற எங்கேயாவது பண்ணிட்டாங்கன்னா கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. நோய் விட்டவெல்லாம் வெளியில் நில்லு, நோய் இல்லாத நல்லவன் மட்டும் உள்ளவா. இதுதான் நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிற திருச்சபை. பாருங்கள், ஆண்டவர் இதைத்தான் இன்றைக்கி கேள்வி கேட்குறார், பாப்பரசர் இதைத்தான் கேள்வி கேட்குறார். இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எதை குறித்து போய் கொண்டிருக்கோம், எந்த இறையரசை நான் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன். எல்லார் தலையிலையும் ஒரு பொறுப்பு இருக்கிறது பிள்ளைகளே. திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருடைய தலையிலும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. திருமுழுக்கு என்பது என்ன? யூ ஆர் டையிங் டு கிரைஸ்ட். இயேசுவினுடைய இறப்பில் நீங்கள் அன்றைக்கி பங்கு பெறுறீங்க, இறப்பில் நீங்கள் அடக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கி உயிர் தெழுறீங்க புதிய ஒரு ஆற்றலோடு. அதுதான் திருமுழுக்கினுடைய அடையாளம். அப்போ நான் மீண்டுமாய் ஒரு உலகத்தில் ஒருவனை போல வாழ்கிறேன் அப்படின்னா அப்போ திருமுழுக்குக்கான அர்த்தம் இல்லை. அப்போ திருமுழுக்கை பெற்றிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பு வைக்கப்படுகிறது, இறையரசை கட்டி எழுப்புகிற பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள், நான், நம்ம எல்லோருமே சரியாய் செய்கிறோமா சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்வியல் சூழல் இப்படி தான் இருக்கிறது, இதுக்குள்ளே நான் என்ன செய்ய முடியும், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு நீங்கள் கரம் உயர்த்துங்க. ஆவியானவர் உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். ஆமென்.
காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா, காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா.